சேனைகளின் கர்த்தராகிய கர்த்தாவே, உங்களை நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவரே, உங்களை நேசிக்கிற ஆண்டவரே, உங்களை நேசிக்கிற ஐயா, உங்களை அன்பு கொள்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ரிகரபா சங்கரமா லந்தரணமா கரன் தரணமா கரா, ஆவியானவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் சர்வ வல்லமையுடைய தேவன், நான் மாறாதவர், நான் மனம் மாறுவதற்கு மனுபுத்திரன் அல்லவே, நான் மனம் மாறுவதற்கு மனுபுத்திரன் அல்லவே, நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா, எங்கள் மத்தியில இருந்ததுக்காய், எங்களை நடத்தி வருகிறதற்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய பாதத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாள் எங்களை தொடர்ந்து நடத்தி செல்வீராக. நசிரே நான் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. உக்காரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், எபேசியர் 4வது அதிகாரம். எபேசியர் 4வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 22வது வசனம்.
அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள்.
யாரை தரித்துக் கொள்ளட்டுமா? புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். பழைய மனிதனை என்ன செய்யுங்க? களைந்து போட்டு புதிதான மனுஷன், அது எப்படியா? மெய்யான நீதியும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாகி சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. மெய்யான மனிதனை நீயும் நானும் தரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு முன்பதாக பழைய மனிதனை என்ன செய்யுங்க? விட்டு விடுங்க. பழைய மனிதனை என்ன செய்யுங்க? களைத்து விடுங்க. அது தேவ பிள்ளைக்குள்ளே இருக்க கூடாது. இதுல நீங்கள் ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல ரெண்டு விதமான மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டும் மனுஷர்கள் தான், ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒன்று எப்படி இருக்கிறது? பழைய மனிதன். பழைய மனிதன் எப்படி இருப்பான்? சிலருக்கு பழைய மனிதன் மறந்தே போயிட்டு பாருங்க. பழைய மனுஷன் எப்படி இருந்தான், எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம் என்பது நமக்கே மறந்து போயிட்டு பாருங்க. ஆனாலும் இங்கே என்ன சொல்லப்பட்டுகிறது? புதிதான மனிதனை தரித்துக்கொள். அந்த மனிதன் எப்படிப்பட்டவன்? பரிசுத்தமுள்ளவனாயிருப்பான். அடுத்தது என்ன சொல்லுகிறது? நீதி உள்ளவனாயிருப்பான். அடுத்தது எப்படி இருக்கிறது? தேவனுடைய சாயல். தேவனுடைய சாயல் எப்படிப்பட்டதப்பா? வர்ணிக்க முடியுமா? அல்லாவிட்டால் இன்றைக்கு என்னை எடுத்து வைத்து பார்த்தால் தேவனுக்குள்ள இருந்த சாயல் எனக்குள்ள இருக்கிறதா? அல்லாவிட்டால் தேவனுடைய சாயல் எவ்வளவுத்திற்கு என்னுடைய வாழ்க்கை ஊடுருவி இருக்கிறது சொல்ல முடியுமா? ஆராய முடியுமா? அல்லாவிட்டால் பழைய மனிதன் என்னிடத்துல முற்றுமாக அழிந்து விட்டானா சொல்ல முடியுமா? ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பழைய மனிதனை களைந்து விடு, புதிதான மனிதனை என்ன செய்? தரித்துக் கொள்ளப்பா, தரித்துக்கொள். தொடர்ந்து வாசிங்க. அன்றியும்
அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியா பொய்களை களைந்து அவனவன் புறருடனே மெய்ய பேச கடவன்.
அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கிறோமாம்? அவயவங்களாய் இருக்கிறபடியினால் என்ன செய்யுங்க?
பொய்களை களைந்து அவனவன்
புறருடனே மெய்யை பேச கடவன். ஒரு தேவ மனுஷன் என்ன செய்ய வேண்டும்? பொய்களை களைந்து விட வேண்டியவனாயிருக்கிறான். நாம் பின்னுக்கு இந்த காரியத்தை குறித்து சில சம்பவங்கள் வாசித்து பார்க்க நான் இது என்னுடைய செய்தி அல்ல. ஒரு கருப்பொருளுக்கு நான் பேச வேண்டிய என்னுடைய மனதிலே பிடித்தபடியினால் இதை நான் வாசிக்கிறேன். ஒரே ஒரு வசனம் தான் இதில் என்னுடைய செய்திக்கு நான் ஒப்பிட்டு எடுக்க விரும்புகிறேன். இங்கே அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கிறோம்? அவயவங்களாக இருக்கிறோமையா? உன் சரீரத்தில் இருக்கிற ஒரு அவயவத்துக்கு ஒன்றென்று சொன்னால் உன் மற்ற அவயம் பார்த்துக் கொண்டு இருக்காது. அப்படி பார்த்து கொண்டு இருக்குமே ஆனால் அது உன்னுடைய அவயமா இருக்கவும் முடியாது. ஆகையினால என்ன செய், என்ன செய், உன் பொய்களை களைந்து விட்டு மெய்யை பேசுகிறவன். தொடர்ந்து வாசிங்க,
நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. பிசாசுக்கு இடம் கூடாமலும் இருங்கள்.
பிசாசுக்கு இடம் கூடாதுங்கப்பா. யாருக்கு? நீங்க கோபம் கொள்ளுகிறதுனாலையும், நீங்கள் கோபம் கொள்ளுகிறதுனாலையும் பாவம் செய்கிறதுனாலையும் என்ன நடக்கிறது? நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். இது அநேகருக்கு புரிகிறது இல்ல. நான் இன்றைய நாளில் கடந்த நாட்களில் ஒரு சில பேப்பர் சில காரியங்கள் பார்த்தேன். வெளியில பிசாசு மும்முரமா இருக்கா, விசுவாசிகளுக்கு அது புரிகிறதே இல்லை. வெளியில ஆச்சரியமான காரியங்கள், வரையை குறித்த காரியங்கள் ஏறத்தாழ அநேக காரியங்கள் வெளியிலே நடந்து கொண்டு இருக்கிறது, விசுவாசிகளுக்கு புரியாமல் இருக்கிறார்கள். அந்த வசனத்தை திருப்பி பாருங்க, நீங்கள் கோபம் கொண்டாலும்
பாவம் செய்யாதிருங்கள்.
பாவம் செய்யாதிருங்கள்.
சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக,
சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக
உங்கள் எரிச்சல் தனிய
கடவுள். எரிச்சல் தனிய கடவதையா? கோபங்கொள்ளாத மனுஷர் யாராவது இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு சோத்திரம். ஆனா ஆனா சூரியன் மறைவதற்கு முன்பதாக உன் கோபம் தனிய கிடவது இல்லாவிட்டால் நீ பிசாசுக்கு இடம் கொடுக்கிறாய் என்பதை மறந்து விடாதையா. தொடர்ந்து வாசிங்க,
பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல்,
திருடாமல்
குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக,
கொடுக்கத்தக்கதாக
தனக்கு உண்டாயிருக்கும்படி,
தனக்கு உண்டாயிருக்கும்படி
தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன்.
தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். தொடர்ந்து வாசிங்க,
கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
பாருங்க, புதிதான மனிதன் எப்படி இருக்க வேண்டுமாம்? கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயில இருந்து என்ன செய்யணும்? வெளியே வரக்கூடாது. கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயில இருந்து வெளியே வராதிருப்பதாக. வாசிங்க,
பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானா?
நீ பேசுகிற வார்த்தைகள்ல ஒன்று இருக்க வேண்டும். என்ன தெரியுமா? பக்தி விருத்தி. நீயும் நானும் பேசுகிற வார்த்தையிலே அது ஒருவனை கட்டி எழுப்புறதாக இருக்க வேண்டுமா? தொடர்ந்து வாசிங்க,
அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோசனம் உண்டாகும்படி பேசுங்கள்.
அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோசனம் உண்டாக வேண்டுமா? எதை? நீயும் நானும் பேசுகிற வார்த்தையிலே நன்மை உண்டாக வேண்டும். அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோசனம் உண்டாக வேண்டும். வாசிங்க தொடர்ந்து,
அன்றியும் நீங்கள் மீட்டப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
என்னுடைய செய்தியினுடைய வார்த்தை இங்கேதான் இருக்கிறது. திருப்பி வாசிங்க,
அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை நீயும் நானும் துக்கப்படுத்தாது இருப்போமாக. எப்பொழுது நாம் துக்கப்படுத்துகிறோம்? எப்பொழுது நாம் துக்கப்படுத்துகிறோம்? பிசாசுக்கு இடங்கெடுக்கிற பொழுதும், பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில இருந்து புறப்படாமல் இருக்கிற பொழுதும் நாம் செய்கிறது என்ன தெரியுமா? தேவ ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். அதுக்கு பின்பாக வாசிங்க, 31-32 அருமையான வார்த்தைகள் வாசிங்க.
சகலவிதமான கசப்பும்,
சகலவிதமான கசப்பும்,
கோபமும்,
கோபமும்,
மூர்க்கமும்,
மூர்க்கமும்,
கூக்குரலும்,
கூக்குரலும்,
தூஷணமும்,
தூஷணமும்,
மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது,
உங்களை விட்டு நீங்க கடவது. வாசிங்க,
ஒருவருக்கொருவர் தயவாயும்,
ஒருவருக்கொருவர் எப்படி இருங்க?
தயவாயிருங்க.
மன உருக்கமாயிருங்க.
கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல,
கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு எப்படி மன்னித்தாரோ
நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்.
இதுவே புதிய மனிதன். இந்த மனுஷன் என்ன செய்வான்? கிறிஸ்துவனுடைய ஆவியை துக்கப்படுத்தவே மாட்டான். நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொல்லிச்சுனால், தேவனுடைய ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. கடந்த முறை அல்லாவிட்டால் அது கடந்த ரெண்டு முறையும் தேவ ஆவியானவர் குறித்து பேசி நான் முடித்தேன் இல்லையா? இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்கள்னு சொல்லி பேச நான் கர்த்தருக்குள்ளி வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன். ஆகையினாலே புதிய மனிதன் என்ன செய்வான்? புதிய மனிதனை நாம் தரித்திருக்கிறோமா? புதிய மனிதனை நாம் தரித்திருந்தால் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அது நான் யார் என்பதை காட்டிக் கொடுக்கும் பாரு. நான் பேசுகிற வார்த்தைகள் எப்படி சகலவித 31 வசனத்தில் சகலவிதமான கஷ்டப்பும்
கோபமும்
கோபமும்
மூர்க்கமும்
மூர்க்கமும்
கூக்குரலும்
கூக்குரலும்
தூஷணமும்
தூஷணமும்
மற்ற எந்த துர்க்குணமும்
மண்ட எந்த துர்க்குணமும்
உங்களை விட்டு நீங்க கடவுள்
என்னை விட்டு நீங்குவதாக. அப்படி இல்லை என்று சொன்னால் நான் தேவ ஆவியாகிய தூக்கப்படுத்துவது படுத்துவதே கஷ்டப்பான காரியங்கள் நம் வாழ்க்கையை விட்டு எடுபட வேண்டும் பாருங்க. கோபம் நமக்கு அடிக்கடி வருகிறது பாருங்க. கோபத்துக்கு இந்த காலத்தில் எல்லை இல்லாமல் இருக்கிறது. கோபம் அடிக்கடி நம் வாழ்க்கையிலே விளையாடி கொண்டு இருக்கிறது. பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம் என்பதை ஆவிக்குரிய மனுஷர்கள் சிந்திக்க வேணா? எல்லாத்துக்கும் கோபம். உலகத்தில் இருக்கிறவன்கிட்ட கூட எவ்வளவு கோபம் இல்லை. தேவனுடைய பிள்ளை புதிதான மனிதன் என்று தரித்துக் கொண்டு நமக்குள்ள என்ன இருக்கிறது? கோபம், கூக்குரல், கூக்குரல் ஒன்றுமே இல்லை, கூப்பிடுறது சும்மா, கத்துறது ஒன்றுமே இல்லை. தூஷணம், ஆண்டவருக்கு சோத்திரம், நம் வாழ்க்கையிலே தூஷணம் இல்லாத இருப்பதாக. மற்ற எந்த சொற்களமும் நம் வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியமாக இருந்தாலும் நம் வாழ்க்கையிலே செயல்படுமே ஆனா இருந்தால் நீ எங்களை துக்கப்படுத்தலப்பா, உன் சகோதரன் துக்கப்படுத்தல, உன் சபையை நீ துக்கப்படுத்தல. நீ துக்கப்படுத்துகிற ஒரே ஒருவர் இருக்கிறார், யார் தெரியுமா? அது கர்த்தருடைய ஆவியானவர் என்பதை நீ மறந்து விடாதே, மறந்து விடாத. ஒருவருக்கொருவர் தயவாய் நடவுங்க. ஒருவருக்கு ஏயா இந்த வசனம் எல்லாம் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு ஏயா தாமதமாகிறது. ஒருவருக்கொருவர் தயவாய் நடவுங்க, மன உருக்கமாக இருங்க. ஆண்டவர் யாரை கண்ணாலும் மனம் இறங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எவர் ஆண்டவருடைய வாழ்க்கையில குறுக்கிட்டாலும் அவர் மனம் இறங்கினார் பாரு. தெரியுமா, சுவிசேஷங்களை எடுத்து பாருங்க, எங்கேயாவது ஆண்டவர் விட்டு இங்கே இவனு ரெண்டு கேள்வி கேட்கிறேன் நின்றதை காட்டுங்கள். அவர் யாரை கண்டவுடனே மனமுருகினார். ஆண்டவர் தண்ணீர் கூட விட்டாராம், அவர் மனமுருகினார். அந்த மனிதனை தரித்துக்கொள். கிறிஸ்துவுக்கு தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல ஆண்டவர் உள்ளத்தில் வந்து சொன்னார், இவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, அவன் அதிகமாய் நேசிப்பான். தெரியுமா இங்க சொல்லி ஆண்டவர் சொன்ன ஒரு இடத்துல வந்து சொன்னார் ஆண்டவர், இந்த பாரு, எவனுக்கு அதிகமாய் மன்னித்திருக்கிறதோ அவன் தான் அதிகமாய் நேசிப்பான். கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல அந்த மனிதனை தரித்துக் கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? தேவ ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாது இருப்போமாக. இன்றைக்கு தேவ ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நமக்கு தெரிகிறது, தேவ ஆவியானவரோடு வாழ நமக்கு தெரிகிறது இல்லை. தேவாவியானது வல்லமையை பெற்றுக்கொள்ள நமக்கு தெரிகிறது, ஆனால் அவரோடு எப்படி நடந்து கொள்வது என்பது நமக்கு தெரிகிறதல்ல. அதனால் ஆதலால் கர்த்தரின் 4:1 எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கொண்டு வசனம் பாருங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்க. புதிய மனிதனை தரித்துக்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தரிக்கப்படாத காரியங்கள் தரிக்கப்படுகிறது. அது கிறிஸ்துவின் வருகையை நமக்கு அடித்து காட்டுகிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. கர்த்தருடைய ஆவியை துக்கப்படுத்தாதிருங்க. நெகேமியா 9:30 வாசிங்கள்.
நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாயிருந்து உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவிகொடாத படியினாலே அவர்களை அந்நிய தேசங்களின் கைகளில் ஒப்பு கொடுத்தி.
அங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் தேவ ஆவியினாலே தீர்க்கதரிசனாலே எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கு இவங்க என்ன செய்தாங்க? கீழ்ப்படியாமல் போனபடியினால அவர்களை தேவன் அந்நியிடத்துல ஒப்பு கொடுத்தாராம். தேவ ஆவியினால வருகிற வார்த்தைகளை கேட்டதற்கு கீழ்ப்படிங்க. எல்லா வார்த்தைகளும் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளும் தேவனால், தேவ ஆவியினாலே, தேவ ஊழியர்களாலே எழுதப்பட்டவைகள். அந்த வார்த்தைகள் பிரசங்கமாக இடத்துல வருகிற பொழுது அதற்கு கீழ்ப்படி ஐயா. உனக்கும் எனக்கும் என்று சொல்லி என்னும் ஒரு தடவை வேதம் எழுத முடியாது. உனக்கும் எனக்கும் என்று சொல்லி தேவன் என்னும் ஒரு புது வார்த்தையை கொண்டு வந்து அனுப்ப முடியாது. ஆகையினாலே இவைகள் யாரிடத்திலிருந்து எழுதப்பட்டது? தேவ ஆவியினாலே எழுதப்பட்டது. யார் எழுதினார்கள்? தீர்க்கதரிசிகள் எழுதினார்கள். அதனாலே அந்த வார்த்தைகளுக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படி. இல்லை என்று சொன்னா என்னவா? அந்நியரிடத்திலே ஆண்டவர் ஒப்புக் கொடுத்து. சகரியா 7:12 வாசிங்க. 1096 பக்கத்தில் இருக்கிறது. சகரியா
வேதத்தையும் சேனைகளையும் கட்ட தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கட்டிடத்திலிருந்து உண்டாயிற்று.
திருப்பி வாசிங்க.
வேதத்தையும் சேனைகளின் கட்டர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கட்டிடத்திலிருந்து உண்டாயிற்று. ஆதலால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
இங்க பாருங்க, தேவ வார்த்தைகளை கேட்காம என்ன செய்தாங்க, அவன் இருதயத்துல வைராக்கியம் கொண்டாங்க. இன்றைக்கு வைராக்கியத்துக்கும் குறைவில்லை பாருங்க, ஆவிக்குரிய வைராக்கியம் வைராக்கியத்துக்கும் குறைவில்லை. தேவனுடைய வார்த்தைகளை சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமா எழுதினாராம். தேவ ஆவியின் மூலமா எழுதின வார்த்தைகளை அப்படியே புடிங்கப்பா, அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. அதுல 14வது வசனம் என்ன சொல்லுச்சோ, 13வது அது திருப்பி வாசிங்க. ஆதலால்
நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்கள்
பாருங்க. தேவ ஆவியானவர் கூப்பிடுகிற பொழுது நாம் எப்படி கேளாமல் இருந்தோமோ
அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன்.
அப்படியே நானும் நீயும் கூப்பிடுகிற ஒரு நாள் வரும், வரும். அந்த நாள்ல தேவனும் உன்னை கேட்காதிருப்பார். இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்றாங்க, தெய்வத்திற்கு காது இல்லையா, எவ்வளவு தூரமாய் கூப்பிடுகிறேன், எவ்வளவு தூரமாய் கூப்பிடுகிறேன், ஓடுகிற ஓட்டம், ஆடுகிற ஆட்டம், பாடுகிற பாட்டம் எல்லாம் பாடி முடித்து விட்டு கடைசி நேரத்தில் வந்து தெய்வத்தை கூப்பிட்டால் தெய்வம் எப்படி செவி கொடுக்கும், எப்படி செவி கொடுக்கும்? இங்கே தேவன் கூப்பிடுகிறார். அவர் எழுதின வார்த்தைகள், தேவ ஆவியினாலே எழுதின வார்த்தைகளை நமக்கு அனுப்புகிற பொழுது நாம் கேளாதவர்கள் போல வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தோமா? நமக்குள்ள சில வேளைகள்ல வைராக்கியம் இருக்கும் பாருங்க. எந்த வசனத்தை போட்டாலும் இறங்கவே இறங்காது, எத்தனை வசனங்களை கொடுத்தாலும் இறங்கவே இறங்காது. ஏன்? வைராக்கியம். பார்வோனும் இப்படித்தான் வைராக்கியம் கொண்டிருந்தான் பாருங்க. புதிதாய் கற்கப்பட்ட மனிதனுக்குள்ள இவைகள் இருக்க கூடாது, இவைகள் தகுந்தது அல்ல, தேவ மனுஷனுக்கு இது ஏற்றவைகள் அல்ல. அதெல்லாம் நான் கூப்பிடுகிற பொழுது, ஐயா தேவன் கூப்பிடுகிற பொழுது, தேவ ஆவியானவர் பேசுகிற பொழுது, தேவன் வார்த்தைகளை அனுப்புகிற பொழுது திறந்த உள்ளத்தோடு கேள், அதுக்கு விட்டுக்கொடு, வைராக்கியம் வாஞ்சியோடு இருந்திராத. ஏன் தெரியுமா? ஒரு நாள் வரும், அன்றைக்கு நானும் நீயும் நின்று புலம்புவோம், ஆண்டவரே ஆண்டவரே என்னை சந்தியும் ஆண்டவரே, ஆண்டவரே என்னை விடுவியும் ஆண்டவரே, ஆண்டவரே என் ஜெபத்தை கேளும் ஆண்டவரே என்று நானும் நீயும் புலம்புகிற நாளை தேவன் உண்டு பண்ணுவா. அன்றைக்கோ என் தேவன் உன்னை கேட்காமல் போய்விடும். அன்றைக்கு ஒருவரும் உன்னை கேட்க மாட்டார், அன்றைக்கு ஒருவரும் உனக்கு செவி கொடுக்க மாட்டார். ஏன் தெரியுமா? நீ உனக்கு என்று அனுப்பப்படுகிற அந்த நாட்களிலே தேவ ஆவினாலே எழுதப்பட்ட வார்த்தைகளை புறக்கணித்தபடியினால் தேவனும் உன்னை புறக்கணிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. புதிதான மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள், ஆவிக்குரிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள், பரிசுத்த மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள், நீதியின் மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள், தயவுள்ள மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள், இரக்கமுள்ள மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். இல்லையோ கிறிஸ்து வருகிற முன்பாகவோ கிறிஸ்துவின் அந்த நாளிலேயோ நானும் நீயும் புலம்புகிற நேரத்தில் உங்களை நான் அறியேன் என்று சொல்லி தேவன் சொல்லாதபடிக்கு எச்சரித்து உள்ளவராக இருங்க. ஏன் தெரியுமா? எதற்கு விரோதமாய் நீங்க என்ன செய்தாலும் மன்னிக்கப்படும், ஆனால் தேவாவியானவருக்கு விரோதமாய் நீ சொல்லுகிற எந்த காரியமாக இருந்தாலும் மன்னிக்கவே மன்னிக்கப்படாது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 5:9 வாங்க. அப்போஸ்தலர் 5:9 வசனத்தை வாசிங்க.
பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணியவர்களுடைய கால்கள் வாசற்படியில் வந்திருக்கிறது, வெளியே கொண்டு
பாருங்க. அடுத்தது என்ன தெரியுமா? தேவ ஆவியை சோதிக்காதீங்க. விளங்கிச்சுதா? மனுஷர்களை சோதித்து விடலாம், நீங்க என்னை சோதித்து விடலாம், நான் உங்களை சோதித்து விடலாம், ஆனால் தேவ ஆவியானவரை சோதிக்காதீங்க. ஆண்டவர் ஒரு இடத்துல சொன்னார், என்ன தெரியுமா? என்னை இதனால சோதிங்கப்பா, தசுவாவும் காணிக்கை காரியத்திலே தேவனை நீங்க சோதிங்க. அங்கதான் ஒரே ஒரு இடம் தேவனை சோதிப்பதற்கு. தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக, தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக. ஆகையினால என்ன சொல்லப்படுகிறது? அனனியா சப்பிரால என்ன சொன்னார் ஆண்டவர்? நீ என்னை சோதியாதீங்கப்பா. தேவனை சோதிப்பது தகுந்ததல்ல. தேவ மனுஷர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, புது மனிதனை தரித்துக் கொண்ட எனக்கும் உனக்கும் தேவ ஆவியானவரை சோதிப்பது தகுந்ததல்ல. எப்படி தேவனை சோதிக்கலாம்? இதை பார்த்தா சோதித்த மாதிரியா இருக்குது. இந்த சம்பவங்களை வாசித்தால் அனனியாவும் சப்ராலும் வந்து ஆவியானவரை பிடித்து வைத்து சோதிக்கணும் என்று சொல்லியா இருந்தாங்க இல்லையே? தேவ மனுஷன் சொல்றான், ஐயா தேவ ஆவியானவர் ஏன் சோதிக்கிற? தேவனை துக்கப்படுத்தாதீங்க. தேவ ஆவியானவர் துக்கப்பட, நம்முடைய சேர்க்கைகள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய நடத்தைகள், நம்முடைய முறைகள் எல்லாவற்றினாலையும் நாம் ஒருவாளை நினைக்கலாம். நாம் அவருக்கு இவருக்கு விரோதமாக அல்லாவிட்டால் அவரை இவரை நாம் மதிக்கவில்லைன்னு சொல்லி. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்று இருக்கிறது, என்ன தெரியுமா? ஒரே ஆவியானவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த ஆவியானவரை என்ன செய்யாதீங்க? சோதிக்காதீங்க. ஆண்டவரிடத்தில் கேளுங்க. தேவ ஆவியானவரை பெற்று விடலாம். பாருங்க, நான் பின்னுக்கு சில காரியங்களை காட்டுறேன். தேவாவியான இவர்களும் பெற்றுத்தான் இருந்தார்கள். எல்லாரும் தேவாவியானவரை பெற்றுவிட, ஆனால் அவரோடு வாழ்ந்து நீடிய காலம் வரைக்கும் அவரோடு நிற்பது தானே கடுமையாயிருக்கிறது. அதனால என்ன சொல்லுங்க? ஆண்டவரே நாம் சோதிக்க மாட்டான். ஆவியானவரே, தாவீது ராஜா என்ன தெரியுமா சொன்னார்? வேதனை உண்டாக்குற வழிய என்ன பாருங்க. ஆண்டவரே பெரிய ராஜாவாக இருந்து பெரிய மனுஷனாக இருந்தவன் சொல்ற என்ன தெரியுமா? வேதனை உமக்கு உண்டாக்குற காரியம் என் வாழ்க்கையில இருக்கிறதா? எடுத்து காட்டுமாண்டவரே, எடுத்து காட்டுமாண்டவரே, நான் மனம் திரும்பிடுறேன், எடுத்து காட்டுங்கப்பா. இங்க நீங்க பாத்தீங்கன்னு தேவ ஆவியானவரை சோதியாதீங்கப்பா. மல்கியா 3 அதிகாரத்தில் அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆண்டவர் சொன்னார், என்னை சோதிக்க, இந்த காரியத்துல மாத்திரம் என்ன சோதிங்கப்பா.
மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா?
வஞ்சிக்கலாமா?
நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள்.
நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள்.
எதிலே வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் தப்பிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசவாங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுதும் நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனே ஒன்று. அதனால என்னை சோதித்து பாருங்கள்.
அதனால என்ன செய்யுங்க? அதனால மாத்திரம் வேணும்டா சோதிங்க. யோ, சோதிக்க வேண்டிய விதத்துல சோதிக்க தெரியல, சோதிக்க கூடாத விதத்துல நீ தேவ ஆவியானவரை சோதிப்பது என்ன? அனன்யா சப்ராடி காரியத்திலும் அவர்களும் கொடுத்ததுலதான் பிரச்சனை ஆகிவிட்டார்கள். அதுலதான் ஆண்டவர் சொன்னா சோதித்து பாருங்க. அவன் சோதித்து பார்த்ததுலயும் என்ன செய்துட்டான்? பிழைச்சு போயிட்டு பாருங்க, பிழைச்சு போயிட்டு பாரு. அவங்க ஒருவேளை அப்படி சோதித்து சரியான விதத்தில் அவங்க கொடுத்திருந்தா தேவன் அவர்களை பலகணியை திறந்து சொன்ன மாதிரி ஆசீர்வதித்திருக்கலாமே இல்லையா? அகையினால நான் சொல்லுகிறது என்னன்னு சொல்லிச்சுனா, அந்த வசனத்தை திருப்பி திருப்பி அப்போஸ்தலர் 2 திரும்பி வாங்க. அப்போஸ்தலர் 5
பேதுரு அவளை நோக்கி,
9:5 வாசிங்க.
பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினருடைய கால்கள் வாசற்படியில் வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றார்.
பேதுரு அவளை நோக்கி, ஏப்பா தேவ ஆவியானவரை சோதித்தா என்னையா சோதித்தீங்க? என்னையா சோதித்தீங்க இல்லையே? தேவாவியானவர் இல்லையா சோதித்தீங்க? அப்போ சில நடவடிக்கைகளை நீங்க பாத்தீங்கன்னா ஆவியானவருடைய நடத்தைகள் பயங்கரமாக இருந்தது. எது எடுத்தாலும் தேவாவியானவர் இறங்கி விடுவார். எவரை பிடித்து ஜபம் பண்ணாலும் தேவாவியானவர் எழுப்பி விட்டுருவார். அப்போஸ்தலருடைய காலம் அப்படி ஒரு காலம் இருந்த அவ்வளவுக்கு அகோரமாக இருந்தது. வந்த அனனியா சப்ராலுக்கு விளங்கல்ல இந்த பேதுரு என்ன கோலத்துல இப்ப இருக்கிறான், ஊழியக்காரன் எப்படி இருக்கான்னு அவனுக்கு புரிஞ்சு கொள்ளல. சொன்னாங்க, பாரியா இவ்வளவுதான், இந்த எடுத்துக்க அவ்வளவுதான். நீ எப்படி தேவனை சோதிக்கலாம்? தேவாவியானவரை நீ சோதிக்கலாமா என்று சொல்லி நாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது இல்லையா? அப்போஸ்தலர் 8 திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 8:19-20 வாசிங்கள்.
நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுள்.
உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போவதாக யாருக்கு சொல்லப்பட்ட ஒருத்தர் இருந்தார் பாருங்க. இந்த ஊழியக்காரங்க செய்யறாங்க பாருங்க, ஜபம் பண்றாங்க, குணமாகுதுன்றாங்க, விழுகிறாங்க, அடிக்கிறாங்க, என்ன நடக்குது தெரியுமா? இந்த வரம் எனக்கும் வேணும்னு சொல்லி பணத்தை தூக்கி கொடுத்தான் பாருங்க. இந்த பாருங்க, நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், எனக்கு இந்த காரியம் எனக்கு எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம இருந்தது, ஆனாலும் என் மனதை விட்டது போகல. சிலர் நாம் நினைக்கிறோம் பாருங்க, சபைக்கு நாம் வந்து கொண்டிருந்தாலும் இது என்ன, இது கர்த்தருடைய ஆவியானுடைய அந்த நம்பிக்கை தடம் புரளுகிற ஒரு சிலர் இருக்கிறீங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு பேசுறோம், தெரியாம பேசுறோம், எனக்கு தெரியல, நான் பேசுறேன் வடிவா கேளுங்க. உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இதை அசட்டை படுத்தினீங்கன்னு சொல்லி சொன்னா, இதை நீங்கள் அசதியாக எண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னா, இதை உன் கண்களால் பார்க்கிற ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீ பரதாபத்துக்குரிய நிலைமையில இருப்பாய். ஏன்னு சொல்லிச்சுன்னா, இந்த வேதத்துல இவருக்குத்தான் இவ்வளவு மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கு. இவருக்கு விரோதமாக செய்யப்படுகிற எதுவும் மன்னிக்கப்படாது, மன்னிக்கப்படாது. ஆகையினால நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, அங்கேயும் இப்படி ஒரு ஆள் இருந்தா இருப்பாருங்க. இருந்து என்ன தெரியுமா நினைச்சாரு, காசு கொடுத்தா இது மெஜிக் ஷோ எல்லாம் கிடையாது பாருங்க, வெளியில போய் நீங்கள் பாக்குற மெஜிக் ஷோ எல்லாம் கிடையாது. காசு கொடுத்து இந்த வரத்தை வேண்டி விட்டால் ஏதாவது செய்து புழைச்சு கொள்ளலாம் சொல்லி நினைத்து கொண்டான். தேவ ஊழியக்காரன் என்ன தெரியுமா சொன்னான், நீ உன் காசும் நாசமாய் போவதாக. ஆகையினால தேவ ஆவியானவரை தேவ சபைக்குள்ள இருக்கிற நீ துக்கப்படுத்தாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. தேவனுடைய சமூகத்தில் நீ வந்துவிட்டால் அதற்குரிய கனத்தையும் அதற்குரிய மகிமையும் எந்த நேரத்திலையும் கொடுப்பதற்கு தயங்கி விடாதே. அதை நீ செய்வா என்று சொன்னால், அதை நீ செய்வா என்று சொன்னால் ஒரு நாள் வரும், ஒரு நேரம் வரும், தேவன் உனக்கு யார் என்று சொல்லி காண்பிப்பார். ஒரு சிலருக்கு முன்னுக்கு வந்து ஜபம் பண்ண தயக்கம். ஒருவரை எனக்கு தெரியும், அவர் என்ன தெரியுமா சொன்னார், பரிசுத்தாவியே அவர் நம்பவில்லை. அவர் இருந்து டிவியிலே கிறிஸ்தவ புரோகிராம் பார்த்து கொண்டிருந்தார். வெட்டிலே படுத்திருந்தவரை தேவாவியானவர் தூக்கி கீழே இருந்தார். அன்றைக்கு தான் அவருக்கு தெரிந்தது தேவாவியானவருடைய வல்லமை இருக்குதுன்னு சொல்லி. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, முன்னுக்கு வர்ற ஏதோ முன்னுக்கு வந்தாத்தான் தேவாவியானவர் வருவான்னு சொல்லி கனவு கண்டுறாது, கனவு கண்டுறாது. தேவாவியானவர் நீ நடத்தணும்னு சொல்லிச்சுன்னா, நீ எங்கே இருந்தாலும் அவர் நடத்தித்தான் ஆவார், எங்க இருந்தாலும் உன்னை கொண்டு வந்துதான் ஆவார். ஆகையினால நீ யோசியாத, யோசியாத. ஆகையினால என்ன செய்யுங்க, தேவ ஆவியானவர் என்ன செய்யுங்க, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியா உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியா இந்த விஷயத்தில உனக்கு பங்கும் இல்லை பாகவும் இல்லை.
ஐயா, இந்த நாள்ல உங்கள் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் மாறுவதாக அல்லாவிட்டால் தேவ ராஜ்யத்தில உனக்கு பங்கே கிடையாது. உன் இருதயம் தேவனுக்கு ஆவிக்கு முன்பாக செம்மைப்படுத்தட்டும் ஐயா. அப்படி கொஞ்சம் நம்பி, இப்படி கொஞ்சம் நம்பியா, அசதிப்படுத்திடாத, அசட்டை பண்ணிடாத. தேவ ஆவியானவரோடு உனக்கு அனுபவம் வேண்டுமா, தேவனிடத்தில் கேள். தேவ ஆவியானவரோடு உனக்கு உறவு வேண்டுமா, தேவ ஆவியானத்தில் கேள். அவர் உனக்கு யார் என்று காண்பிப்பார், யார் என்று அவர் சொல்லி காட்டுவார், யார் என்று உனக்கு நடத்தி காட்டுவார். அதை விட்டு விட்டு வருஷா வருஷம் ஆலயத்துக்களை வந்து தேவ ஆவியானவர் நீ அறிந்து விடாமல் போயிடவே கூடாது, அறிந்து விடாமல் போயிடவே கூடாது. அப்போஸ்தலர் 7:52 வாசிங்க.
வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள்.
திருப்பி வாசிங்க.
வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள்.
எப்பொழுதும் வணங்கா கழுத்துள்ளவர்கள், அர்த்தம் என்ன சொல்லுது வாசிங்க, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்தில்
செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே,
இருதயத்திலையும் இருதயத்திலையும் செவிகளிலையும் ஒழுங்கே கிடையாது பாருங்க. எதிர்த்து நிற்காதீர்கள். தேவாபியான இருக்கிறோம், முதியோர் செய்தது போல பழையற்பட்டு காலத்திலே அடிக்கடி ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்புவார்கள். அது சரியில்லை, இது சரியில்லை, இங்க சரியில்லை, அங்க சரியில்லை, அப்படி செய்து சரியில்லை, இப்படி எழும்பிக் கொண்டே இருப்பார்கள். அப்படி முதியோர்களை போல எழும்பாதிருங்கள். திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை.
வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே,
பெறாதவர்களே,
உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள்.
உங்கள் பிதாக்களை போல பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்காதீங்கப்பா. அவர் பேசுகிற பொழுது, அவர் வார்த்தைகளை அனுப்புகிற பொழுது, உன்னை கட்ட விரும்புகிற பொழுது, உன்னை உயர்த்த விரும்புகிற பொழுது, உன்னை நடத்த விரும்புகிற பொழுது, முதியோர்களை போல நீங்களும் எதிர்த்து நிற்காதீங்கப்பா. ஆண்டவருக்கு நீங்க பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஆண்டவர் வார்த்தை ஒன்று சொன்ன உடனே அதை பின்பற்றுகிற ஊழியக்காரர்கள் நீங்க பார்க்கலாம். உடனடியாக புதிய ஏற்பாட்டில் ஊழியர்களை அழைக்கிற பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை அழைக்கிற பொழுது, மீன் என்ன வலையை பிடித்துக் கொண்டிருந்தோம், வலையை போட்டு ஓடிட்டான். முன்பின் யோசித்தது கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்க, வா, அவன் போயிட்டான். அந்த 12 பேரும் தான் அப்போஸ்தல நடவடிக்கைகளை பெருசா கலக்கினாங்க பாருங்க. அதுக்கு பின்பாக நிர்வாகங்களை எழுக்கி எழுதினபடியினால இன்றைக்கும் சபைகளுக்கும் அந்த நாள்ல என்ன நடந்ததுன்றது அதை காணக்கூடியதாக இருக்கிறது இல்லையா. அவங்களை எழுப்பி நின்றிருந்தா, ஏன் என்னை அழைக்கிறீர், வேற ஒருத்தரும் இல்லையா, ஏன் எப்படி, ஏன் எப்படி என்று சொல்லி பின்னால போனாங்க பாருங்க. இயேசுக்கு பின்னால போனாங்க பாருங்க. எல்லாத்தையும் விட்டு விட்டாங்க. படகு மிதக்குது, எங்க வேலையெல்லாம் கிடைக்குது, வேலைக்காரன் அவனோட தனியமா வேலை செய்திருப்பான், அவங்களை குறிச்சு ஒண்ணு யோசி, எல்லாம் விடு, ஏசு அழைக்கிறார் போ என்று விட்டு போனாங்க பாருங்க. அதனால என்ன சொல்லப்படுது அந்த வசனத்தில், வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் 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 எதிர்த்து நிற்காது. அது நல்லதல்ல. அதனால நாம் செய்கிறது ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா, தேவ ஆவியானவரை துக்கப்படுத்து. சரி, இதுவரைக்கும் நாம் வாழ்ந்து வந்திருக்கிறோம், இதுவரைக்கும் நம்ம ஆராய்ந்து பார்த்திருக்கிறோமா, ஆவியானவரை நான் துக்கப்படுத்தி இருக்கிறோமா, ஆவியானவரை ஏதாவது ஒரு விதத்திலே நான் கஷ்டப்படுத்தி இருக்கிறேனா, ஆவியானவரை ஏதாவது ஒரு விதத்திலே நான் அலட்சியம் பண்ணிட்டா. உங்களுக்கு தெரியுமா, ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வருகிற பொழுது ரெண்டு விதம் இருக்கிறது. ஒன்று வெளிப்படையாக தெரியும், ரெண்டாவது தெரியாமலே வருவார். ஆனால் அவர் போகிற பொழுது உனக்குத்தான் தெரியும், உனக்குத்தான் தெரியும். ஆனா வளமை போல நாம் இருப்போம். பின்னுக்கு சில காரியங்களை பார்க்கலாம். நாம் வளமை போல இருப்போம், வளமை போல வாழுவோம், வளமை போல வேதத்தை வாசிப்போம், வளமை போல வந்து போவோம், வளமை போல ஆராதிப்போம். ஆனா தேவாவியானவர் எங்கே தெரியாது. என்ன உனக்கே தெரியாது, அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. எனக்கே தெரியாது தேவாவியானவர் எப்ப என்னை விட்டு போனார்னு சொல்லி. ஆகையினால முதியோர்களை போல நீங்களும் நானும் செய்யாதபடிக்கு தேவனுக்குள்ள எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருப்போமாக. அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 3 வசனத்தை வாசிங்கள், சீக்கிரமாக வாங்க. அப்போஸ்தலர் 5:3
பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன?
யாரிடத்துல பொய் சொன்னாங்களா? திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை, திருப்பி வாசி.
பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன?
பாருங்க, நாம ஒருவேளை ஒரு மனிதத்துல பொய் சொல்லி விடலாம், நாம பொய் சொல்லி விடலாம். ஆனா நாம் யாரிடத்துல பொய் சொல்லுகிறோம் என்பதை நான் நினைக்கிறேன் பேதுரு கூட இதை குறிச்சு கவலைப்படையில்லைன்னு சொல்லி நான் நம்புறேன். எனக்கு யாராவது பொய் சொல்லிட்டா எனக்கு சரியான கவலை வந்துடும் பாருங்க. அட, நம்பி இருந்துமே, நம்பி நடந்துமே, நம்பி பேசினுமே, ஏப்பா எனக்கு பொய் சொன்னாங்கன்ட்டு எனக்கு சரியான கவலை ஆயிரும், எனக்கு சரியாக கஷ்டமாயும் போயிரும். அதுக்கு பிறகு எனக்கு முகம் கொடுத்து கதைக்கெல்லாம் சரியான கஷ்டமாயிருக்கும் பாருங்க. ஆனா பேதுரு அவன் ஆவியில நிறைந்தபடினால அப்படி நின்றான் என்ன பத்தி, அதை குறிச்சு என்னட்ட, நான் பெரிய அப்போஸ்தலன், நான் பெரிய ஊழியக்காரன், அந்த நாட்கள்ல பயங்கரமாக பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய மனுஷன், அவன் அதை குறிச்சு யோசிக்கல. அவன் என்ன தெரியுமா, நான் திருப்பி வாசிங்க.
பேதுரு அவனை நோக்கி,
நோக்கி,
அனனியாவே,
அனனியாவே,
நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தை பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன?
பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொல்லும்படி சாத்தான் உன்னுடைய இருதயத்தை நிரப்பினது என்ன? காணிக்கை கொடுக்க வந்திருக்கிறான் மனுஷன், தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறான் மனுஷன், ஆனா இருதயம் யாரால நிரப்பப்பட்டிருக்கிறது? காணிக்கு கொண்டு வந்திருக்காயா? ஆண்டவருக்கு காணிக்கே, தேவ ஆலயத்துக்குல வந்திருக்கிறான் மனுஷன், தேவ சமூகத்தில் நின்றிருக்கிறான் மனுஷன். அப்போ சிலர் காலத்திலே அசாதாரணமான அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. உன் இருதயத்தை சாத்தான் நிரப்பியது என்ன? கர்த்தருக்குள்ளே நான் நம்புகிறேன், தேவ பிள்ளைகள் பொய் சொல்ல மாட்டார்கள். தேவனுக்குள்ளே வைராக்கியமாக நம்புகிறேன், தேவ ஜனங்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். ஆனாலும் தேவ ஆவியானவரை சோதியாதிருங்கள், துக்கப்படுத்தாதிருங்கள். ஏன்னு சொல்லிச்சுன்னா, அதற்கு ஏற்ற ஒரு வசனம் பாருங்க. யோவான் 8:44 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. யோவான் 8:44 சீக்கிரமாக வாசிங்க.
நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின் செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியா அவன் பொய் பேசும் போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான்.
அவன் பொய் பேசுகிறான், பொய்க்கு என்ன செய்யறான், பிதாவாய் இருக்கிறபடினால அவன் சொந்தத்தில இருந்து பொய் பேசுகிறான். தேவ ஜனங்கள் ஏன்னு சொல்லிச்சுனா, முதல்ல நாம் பார்த்த வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் பரிசுத்த புதிய மனிதனை தரித்து கொள்வோமாக. அந்த மனிதனுக்கு யார் தெரியுமா? பிதா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே நான் பொய் சொல்லுவனா இருந்தால், பிசாசுடைய சொந்தத்தில் இருந்து நான் பொய் சொல்லுகிறவனாக இருப்பேன். என்ன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியுமா, உலகம் நம்புகிற ஒரே ஒரு காரியம் இருக்கிறது தெரியுமா? கிறிஸ்தவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், அதை நீ கெடுத்துறாத. கிறிஸ்தவர்கள் ஆனா தேவ ஆவியானவருக்கு முன்பாக நின்று நான் நினைக்கலாம், நான் அவருக்கு தானே பொய் சொன்னேன், நான் இவருக்கு தானே பொய் சொன்னேன் என்று சொல்லி சொல்லிவிட்டு போய்விடலாம். ஆனால் ஒரு மனிதன் பொய் சொல்லுகிற பொழுது அவன் எந்த ஆவியினால் நிறைந்திருக்கிறான் என்பதை ரெண்டு வசனத்தை வைத்து நான் நீ கண்டுபிடிக்க வேண்டியது மிகவும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அதனால செய்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? பேதுருவை துக்கப்படுத்தல, அவன் துக்கப்படுத்துவனாக நிற்கவும் இல்லை. தேவாவியானவர் எதற்கு எப்படி செய்தாய், தேவாவியானவருக்கு விரோதமாய் நீ எப்படி ஏன் எழும்பினாய் என்றதை குறித்துத்தான் அங்கே அவன் பேசுறானே ஒழிய, யோ இத்தனை வருஷம் உனக்கு ஊழியம் செய்கிறேன், உனக்கு முன்பாக நிற்கிறேன் இல்லையா, தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன் இல்லையா, என்னட்டு ஏயா போய் சொன்ன அப்படி அவன் கேட்கல. பாருங்க, தேவ ஆவியானவரிடத்திலே அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி
அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன?
பாருங்க, நீங்க வஞ்சித்து வச்சுக்கிறேன், வஞ்சித்து வையுங்க, ஆனா தேவனிடத்துல பொய் சொல்லாதீங்க, பொய் சொல்லாதீங்க, பொய் சொல்லாதீங்க. ஏசாயா 63:10 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 63,
அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள், அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார்.
நான் முதல் முதல்ல வாசித்த பொழுது என்ன தெரியுமா, ஒரு வசனம் வாசித்தேன், கர்த்தருடைய ஆவியானவர் சத்ரு வெள்ளம் போல வருகிற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு முன்பாக நின்று யுத்தம் பண்ணுவார்னு சொல்லி தைரியமா பிரசங்கிச்சேன். பாரு, வல்ல தைரியமா பிரசங்கிச்சேன், எனக்கு சந்தோஷமும் கூடாது. இந்த வசனத்தை வாசிச்ச உடனே திருப்பி வாசிங்க.
அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள், அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார்.
9 வசனத்தையும் வாசிக்கிறீங்களா? 9 வசனம்,
அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை இரட்சித்தார், அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள், அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாக மாறி அவரே அவர்களுக்கு விரோதம் ஆயுத்தம் பண்ணினார்.
ஆண்டவர் எல்லாவற்றிலும் இந்த ஜனங்களோடு வந்தார். பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திர வழியாக கொண்டு பொழுது ஆண்டவர் படாத பாடும் இல்ல, மோசே படாத கண்ணீரும் இல்ல. பாருங்க, அப்படி எல்லாம் செய்திருந்தும் அவர்களோ கலகம் பண்ணினாங்க, கலகம் பண்ணினாங்க, அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனா, ஒரு இடத்துல இவர்களை நான் உருவாக்கினது நிமித்தம் விசனப்படுறேன், மனிதர்களை தேவன் உண்டாக்கினது நிமித்தம் ஆண்டவர் இங்க தேவ ஆவியானவர் சொல்றார். திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை.
அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள்.
விசனப்படுத்தாதீங்கப்பா, உங்களுக்கு தெரியுமா, விசனப்படுத்தினா உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கும். விசனம் பண்ணி சொல்லா அது ஒரு ஒரு அனுபவம். பாருங்க, ஒரு மனுஷன் இன்னும் ஒரு மனுஷனை விசனப்படுத்துவர், வேணா, இது வேணவே வேணாம், அந்த வெள்ளைக்குள்ள போவாங்க. ஐயா வேணாம் ஆண்டவர் சொன்னார் இவங்களை நான் அழிக்க போறேன்னு கூட ஒரு இடத்துல சொன்னேன். இந்த விசனம் அவ்வளவுத்துக்கு வேணாண்டு போயிட்டான். ஆண்டவருக்கு இங்க தேவாவியானவர் அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். ஐயா தேவ ஆவியை விசனப்படுத்தாதீங்க, தேவ ஆவியானவரை விசனப்படுத்தாதீங்க, அவரை துக்கப்படுத்தாதீங்க. அவரோடு இருக்கிற அனுபவம் வளர்ச்சி அடைய வேண்டும், அவரோடு இருக்கிற அனுபவம் மேலாக ஓங்கி வளர வேண்டும். உங்களுக்கு தெரியுமா தேவ ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுக்கு நேராக நடத்துகிறார். அவர் ஒன்றும் பிசகப்பட மாட்டார். எல்லாம் நேரை தேவனுக்கு நேராக, மகிமை தேவனுக்கு, துதி தேவனுக்கு, எல்லாம் நேராக இருக்கணும். எனக்கு பின்னுக்கு பொறுத்து பிரச்சனை துக்கமாயிட்டு பாருங்க, வசனத்தை பாருங்க. அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறினாரா? யாரு? தேவ ஆவியானவர். ஏன் இவங்க விசனப்படுத்தினாங்க? தேவ ஆவியானவர் ஜனங்கள் ஜனங்கள் சேர்ந்து என்ன செய்தாங்க? தேவ ஆவியானவரை விசனப்படுத்தினபடினாலே அவர் என்ன செய்தாராம்? அவங்களுக்கு சத்துருவாக மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார். ஐயா எனக்கு முன்பாக நின்று சத்துரு வருகிற பொழுது யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி பார்த்தனா? இப்ப பாக்குற வசனம் எப்படி இருக்கு தெரியுமா? அதே ஆண்டவர் திரும்பி எனக்கு விரோதமாக யுத்தம் பண்றாரா? ஏய்யா ஏ துக்கமா இல்ல, இதை கேட்ட கவலையா இல்ல? தேவ ஆவிக்கு விரோதமாய் கலக்கம் பண்ணாதீங்க, அவரை துக்கப்படுத்தாதீங்க. ஏன் தெரியுமா? அவர் எழும்பி நிப்பார் பாருங்க, அவர் எங்களுக்கு எதிராக எழும்பி வருவார் பாருங்க. நான் கூப்பிட்டேன், நீ கேட்கலப்பா, இப்ப நீ கூப்பிடுற, நான் கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். யார் தேவ சொல்றார்? நான் சொன்னா பரவாயில்லைங்க, தேவ சொல்றார், நீ கூப்பிட்டா நான் கேட்க மாட்டேன். ஐயா நான் கூப்பிடுகிற பொழுது நீ கேட்க வந்து தேவாவினாலே நான் மினக்கட்டு எழுதினேன், தீர்க்க தரிசிகளை வைத்து எழுதினேன். ஆனா நீயோ கேட்காம போயிட்டிய, கேட்காம போய். ஓசியா 9:7-8 வாசிங்க. 1055 பக்கம்.
விசாரிப்பின் நாட்கள் வரும், நீதி சரிக்கட்டு நாட்கள் வரும் என்பதை இஸ்ரவேல் அறிந்து கொள்வார்கள். உன் மிகுதியான அக்கிரமத்தினாலேயும் மிகுதியான பகையினாலேயும் தீர்க்கதரிசிகள் மூடரும் ஆவிய பெற்ற மனுஷர்கள் பித்தம் கொண்டவர்களும் ஆயிருக்கிறார்கள்.
1 வசனத்தை வாசிங்க.
இஸ்ரவேலே மகிழ்ச்சியாயிராதே, மற்ற ஜனங்களை போல் கழிகூறாதே, உன் தேவனை விட்டு நீ சோரம் போனாய்.
சோரம் போனாய், ஐயா நீ தேவனை விட்டு சோரம் போகாத, தேவனை விட்டு தள்ளி போகாத, தேவனை விட்டு ஒதுங்கி விடாத. இன்றைக்கு நீ நடக்கிற விதங்களை குறித்தும் நீ செயல்படுகிற காரியங்களை குறித்தும் உன்னை ஆராய்ந்து பார்ப்பாயாக. ஏன் என்று சொல்லி சொன்னால், நீ தேவனை விட்டு சோரம் போனி என்று சொல்லி சொன்னால், 7 வசனத்தை வாசிங்க. இப்பொழுது விசாரிப்பின் நாள் வரும். என்ன வருமா? கொஞ்சம் போறீங்க. விசாரிப்பின் நாள் வரும், விளங்குறதா? விசாரிப்பின் நாள் வரும். தொடர்ந்து வாசிங்க.
நீதி சரிக்கட்டும் நாட்கள் வரும் என்பதை,
நீதி சரிக்கட்டுகிற நாட்களும் வரும்
என்பதை இஸ்ரவேலர் அறிந்து கொள்வார்கள். உன் மிகுதியான அக்கிரமத்தினாலேயும் மிகுதியான பகையினாலேயும்,
பாருங்க, உன் மிகுதியினால அக்கிரமத்தினாலே பகையினால அக்கிரமம், அக்கிரமம் தொடர்ந்து வாசிங்க.
மிகுதியான பகையினாலே தீர்க்கதரிசிகள் மூடரும் ஆவிய பெற்ற மனுஷர்கள் பித்தம் கொண்டவர்களும் ஆயிருக்கிறார்கள்.
ஆவியை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் எப்படி நடக்கிறாங்க? பித்தம் கொண்டவர்களாக நடக்கிறார்களா? ஆவியை பெற்றுக்கொண்டனா நம்முடைய நடைகள் ஆவிக்கேற்ற வேதத்திலோடு சொல்லி, நீ அழைக்கப்பட்ட அழைப்பின்படி நடப்பாயாக. உன்னுடைய அழைப்பு என்ன? உன்னுடைய நோக்கம் என்ன? தேவன் உன்னை எதற்காய் அழைத்தார் என்ற அழைப்பின்படி நடப்பாயாக. இங்க பாத்தீங்கன்னா ஆவியை பெற்றவர்கள் எப்படி நடக்கிறார்களோ பித்தம் கொண்டு நடந்தார்களா? ஐயோ பரிதாபம் ஐயா, பரிதாபம் உண்டா? பரிதாபம் இல்லையா? ஆகையினால நீ சோரம் போகாதேப்பா, நான் ஒரு பக்கம் போய்விடாத படிக்கு தேவனும் தேவ ஆவியானவரும் என்னை காத்துக் கொள்வாராக. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? விசாரிப்பின் நாள் ஒன்று வரும், அந்த நாள் வெகு சீக்கிரமாக இருக்கிறது. நியாய தீர்ப்பின் காலம் ஒன்று வரும், விசாரிப்பார் தேவன் அந்த நாளுக்கா வேண்டி. ஐயா ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கப்பா, கவனம் உள்ளவர்களாக இருங்கப்பா, பெற்ற ஆவியை அவித்து விடாதபடிக்கு, பெத்த ஆவியை நாம் விட்டு விடாத படிக்கு கவனம் உள்ளவர்களாயிருங்க, எச்சரிக்கை உள்ளவர்களாயிருங்க. எபிரேயர் 10:29 வாசிங்க. எபிரேயர் 10:29 சீக்கிரம் வாசிங்க, நான் முடிச்சிடுறேன்.
தேவனுடைய குமாரனை காலின்கள் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆவிக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள்.
யோசித்து பாருங்க, யோசிங்க, சிந்திங்க, யோசித்து பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க.
பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிச்சேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம்,
அறிவோம். 20 திருப்பி வாசிங்க. தேவனுடைய
குமாரனை காலின்கள் மிதித்து,
தேவனுடைய குமாரனை காலின் மேல் மிதித்து, இது எனக்கு எதற்கென்று சொல்லி கேட்கிறீங்களா? வாசிங்க தொடர்ந்து.
தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி
எண்ணி
கிருபையின் ஆவியை
நிந்திக்கிற எவ்வளவு
கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து
பாருங்க. நாம் இன்றைக்கு தேவனை அறிந்து கொண்டிருக்கிறோம், தேவனோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய ஆவியை, கிருபையின் ஆவியை, தேவனுடைய நாமத்தை காலின் மீலே போட்டு உழைக்கிற அளவுக்கு நடந்து கொள்ளாது இருப்போமாக. நாம் நடக்கிற நடத்தைகளிலே ஒரு இடத்துல என்ன சொல்லப்பட்டது, ஒரு சொன்னார், திரும்பவும் திரும்பவும் கிறிஸ்துவை சிலுவையிலே அறியாது இருப்போமாக. இன்றைக்கு எல்லாரும் யூதாசை குறித்து யோசிப்போம், அடித்தவர்களை குறித்து யோசிப்போம், ஆனா திரும்பவும் திரும்பவும் உன்னுடைய என்னுடைய வாழ்க்கை நடத்தையிலே கிறிஸ்துவை திரும்பவும் சிலுவையிலே அறியாது இருப்போமாக. இந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. இப்ப
தேவனுடைய குமாரனின் காலின், தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து,
காலின் மேல் மிதித்து
தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி,
அசுத்தம் என்று எண்ணி
கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான,
தேவனுடைய ஆவியை நிந்தியாதிருங்கப்பா. எப்படி என்று கேட்கிறீங்களா? உன்னுடைய நடத்தையினாலே, உன்னுடைய வாழ்வினாலே, உன்னுடைய செயற்கையினாலே, உன்னுடைய பேச்சினாலே, இதனாலே தேவன் உன்னுடைய வாழ்க்கை புதிதான மனிதன் உனக்குள்ள இருக்குதா? பழைய மனிதன் உடத்திலே கலைந்து விட்டியா? இல்லைன்னு சொன்னா தேவனை, தேவனுடைய நாமத்தை, தேவனுடைய ரத்தத்தை காலின் மேல் போட்டு உதைச்சு கொண்டிருக்கிறோமா? என்னையா, பழி வாங்குதல் எனக்குரியதே, நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடைசியாக ஒரு சம்பவத்தை பார்த்து நான் முடிச்சிடுறேன். நியாயாதிபதிகள் 16 325 பக்கம், நியாயாதிபதிகள் 16 20 வாசிங்க.
அப்பொழுது அவள், சிம்சோனே பெலிஸ்தரின் மேல் வந்து விட்டார்கள் என்றால், அவன் நித்திரை விட்டு விடித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான்.
திருப்பி வாசிங்க, திருப்பி வாசிங்க.
அப்பொழுது அவள், சிம்சோனே பெலிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார்கள் என்றால், அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான்.
எனக்கு பிடித்துக்கொண்ட வார்த்தை என்ன தெரியுமா? வழக்கம் போல, வழக்கம் போல வாழாதீங்கப்பா, வழக்கம் போல செயல்படாதீங்க. வழக்கம் போல நான் செய்வேன், வழக்கம் போல எல்லாம் சரியா இருக்கும் நினைச்சிடாதீங்க. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும்னு நான் நம்புறேன். இதுல பெரிய காரியங்களுக்கு சிம்சோன் பாவம் செய்தது நிமித்தமாக அவன் இழந்து போன காரியங்கள் ஏராளம். ஆனால் கடைசியாக தேவன் இந்த மனுஷனை ஒரு தடவை நிரப்பினான். ஆனா அவன் இழந்தது பாருங்க, ஆனா பலத்தினால நிறைக்கப்பட்ட மனுஷன், தேவாவினால நிறைக்கப்பட்டிருந்த மனுஷன், அக்னிமயமாக இருந்து ஒருவனும் அவனுக்கு முன்பாக நிற்க முடியாத அந்த மனுஷன் என்ன தெரியுமா சொன்னான்? வழக்கம் போல நான் எழும்பி போவேப்பா, வழக்கம் போல நான் செய்வேன் என்றுட்டு எழுந்தாம் பாருங்க. எழுத கர்த்தர் அவனை விட்டு விலகினத அந்த மனுஷன் அறியாதிருந்த ஒரு தேவ மனுஷனப்பா, தேவனுக்கு ஊழியம் செய்த மனுஷனப்பா, தேவனுக்கு தேவ ஜனங்களுக்காக உருவாக்கப்பட்ட மனுஷனப்பா. அந்த மாதிரி ஜனது தேவன் என்னை விட்டு விலகினதை, ஐயா தேவன், தேவ ஆவியானவர் உன்னை விட்டு விலகிறதை அறியாது நான் இருப்பேன்னு சொல்லி சொன்னா, இதை போல ஒரு பரிதாபமான நிலைமை எனக்கு இருக்கவே இருக்க முடியாதப்பா. அதனால நான் என்ன சொல்றேன் தெரியுமா? இந்த பாருங்க, இந்த மனுஷன் தேவ ஆவியானவருடைய வல்லமையான வழிநடத்தலுக்குள்ளே இருந்த ஒரு மனுஷன், அதை நான் மறந்துடவே கூடாது. ஆனா ஆச்சரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, தேவன் அவனை விட்டு போறத கொஞ்சம் கூட நினைக்கலையே, விளங்கலையே அவனுக்கு. அந்த பெரிய வல்லமையை பெற்ற மனுஷனுக்கு இந்த நிலைமை சொல்லுச்சுன்னா, யோ நீயும் நானும் நின்று சும்மா விளையாடாதீங்க, விளையாடாதீங்க, விளையாடாதீங்க. சரி, அந்த மனுஷனை போல தேவன் ஒன்னு ஒரு நாளாவது நிறைத்திருக்கிறதா? அதையாவது கொஞ்சம் சிந்திய. அந்த மனுஷன் சமஸ்த இஷ்டவேலரையும் பாதுகாத்தான், யா நின்று ஒருத்தனாக நின்று பாதுகாத்தான். வாயா யாருண்டாலும் வா. ஆனா ஒரே நாள்ல ஆண்டவர் அடிச்சு பிடிச்சு கொண்டு போகட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா தேவ ஆவியானவர். அதனாலதான் அவன் கடைசி அழுகிறான், அண்ணாலண்டு அழுகிறான். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு தடவை நிறைச்சிரும் ஆண்டவரே, ஒரே ஒரு தடவை. பெற்றுக்கொண்டவனுக்குத்தான் அந்த ருசி தெரியும், மற்றவனுக்கு தெரியாது. பாருங்க, ஒரு தடவை, ஒரு தடவை போதும், அதுக்கு மேல வேணாம். நான் செத்தாலும் சாகுறேன், ஆனா ஒரு தடவை போதும் ஆவியானவரே. இந்த ஒரு தடவை உன்னை நிறைக்கிட்டுக்குமாப்பா, அது போதும், அது போதும், அது போதும். ஆனா உன்னை விட்டு தேவ ஆவியானவர் விலகாதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவனாயிரையா. உன்னை விட்டு விலகாதபடிக்கு உன்னுடைய சேர்க்கைகளும் உன்னுடைய நடத்தைகளும் உன்னுடைய பேச்சுக்கள் உன்னுடைய காரியங்களும் தேவ ஆவியானவரை துக்கப்படுத்தாத படிக்கு எச்சரிக்கையுள்ளவனாயிரு. நாம் நிற்கிறது கடைசி காலம், கர்த்தருக்குள்ளே கடைசி நாட்களை குறித்த ஒரு செய்தியை ஆரம்பித்து ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிற. இன்னைக்கு பேசணும் என்று அதை குறித்து விருப்பம் இருந்தது, ஆனால் அது ஏற்ற நேரத்துக்கு அது வரும், ஏற்ற நேரத்துக்கு கொண்டு வருவார். ஆக வழியில் நடக்கிற காரியங்களை நீ அறியாதிருக்கிறாயோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. ஆண்டவருடைய விசாரிப்பினால் சீக்கிரம் வந்து கொண்டிருக்கிறது. அதனால நான் உனக்கு சொல்றேன், தேவாவியானவரை விட்டுறாது, அவரை விட்டுறாது. அதனாலதான் மோசே சொன்னானோ என்னவோ, உன்னுடைய சமூகம் இல்லாட்டி வேணாப்பா, சமூகம் போகாட்டி வேணாண்டவரேன்டவர் புதிய மனிதனை தடுத்துக் கொள்ளுங்க, பழைய மனிதனை கலைந்து போடுங்க. நாம் செய்கிறது எல்லாம் சரி என்று சொல்லி ஒரு நாள் நினைத்திராதீங்க. நாம் செயல்படுகிறது எல்லாம் சரி என்று சொல்லி ஒரு நாள் நினைச்சிடாதீங்க. தேவ ஆவியானவர் உன்னிடத்தில் வரும் பொழுதும், தேவ ஆவியானவரோடு பேசுகிற பொழுதும் உன்னை விட்டுக்கொடு. அது உனக்கு நல்லது, உன் வாழ்க்கைக்கு நல்லது, உன் சபைக்கு நல்லது, உன் எதிர்காலத்துக்கு நல்லது. ஆகையினால தேவ ஆவியானவர் நாம் கூப்பிடுகிற பொழுது, ஆராதிக்கிற பொழுது வருகிறார், அல்லாவிட்டால் ஒருமணப்பட்டிருக்கிற பொழுது வருகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வந்து அசாதாரமான காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கு பெற்றுக்கொண்ட தேவ ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருப்போமாக. தேவன் சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா, ஹாலலூயா.